ஓம் சிவாய நமஹ. சைவம் டா தாஜி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
உபயசாமியாருக்கு கடிதம் எழுதுகிற போது அந்த மை கொஞ்சம் அசிந்துச்சான். அது கீழே எழுதினார், நான் ஒரு திருவாசகத்தை எழுதின போது பெற்ற அனுபவம், உங்களுக்கு எழுதுகிற போது ஒரு திருவாசகம் எழுதுவாராம், அந்த திருவாசகத்தை எழுதுகிற போது என்னுடைய அனுபவம் கண்ணீரா வந்து அதில் விழுந்துருச்சு, வேற தாழ்ல எனக்கு எழுதுறதுக்கு மனசு இல்லை என்று குறிப்பிடினாராம். அப்ப அயல் நாட்டு ஒருவர் அயல் மொழி தெரிந்த ஒருவருக்கே இந்த உருக்கம் இருக்குமானால் நமக்கு எல்லாம் எத்தனை உருக்கம் வரணும். அந்த உருகுகள் உள்ள அதனால தான் நிறைய திருவாசக முற்றோர்கள் நடத்தின ஊடுகள்ல எந்த வரைக்கும் ஒரு 10 பாட்டாவது 20 பாட்டாவது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது நல்ல மரபு வாயு மண்ணாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுகிறான். இன்றாய எல்லா இடங்களிலும் இருக்கிற பெருமானை திருவாசகம் கொண்டு வழிபாடு செய்யணும். நாங்கள் ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு 108 இடங்கள்ல தொடர்ந்து எல்லா தலங்களிலையும் போய் செஞ்சோம். காசியிலே 2 முறை செஞ்சிட்டோம். திருவாரூர்ல தொடங்கி சிதம்பரத்தில் முடிச்சோம், 108 இடங்கள்ல. இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு பேரு. திருவாசகத்தை வீட்டுல எல்லாருக்கும் ஒரு பிரதி கொடுத்துருக்கணும், வச்சிருக்கணும் கையில. திருவாசகத்துக்கு ஒரு பூ போட்டு கும்பிட்டா கூட போறோம், பூ போடுறதா நினைச்சு கும்பிட்டா போறோம், நமக்கு சித்திக்கும். மாணிக்க வாசக பெருமான் குருநாதர் வருவார் என்று நினைக்கிற வாரவரடிகள் அந்த நிலையில அரசன் இடத்துல வந்து நிற்கிறார். உள்ளம் ஒன்றி பணி செய்ய முடியல, அதான் சிக்கல், தர்ம சங்கடம்ங்கிறது. உலகியல் வாழ்க்கைக்காக ஒரு பதவியில இருந்து நாம் பணி செய்கிற போது அருளியல் வாழ்க்கை நம்ம ஈர்க்கும். ஈர்த்து ஈர்த்து என்னை சொல்ல இரும்பு தருமனத்தேனை ஈர்த்து ஈர்த்து எனக்கு என்ன கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினாய் உன் கடலினைகள். இது கூட போயிட்டு திருவாசூரே போயிட்டு இருக்கணும். சாமி அவர் ஈர்க்குது, இங்கேயும் இருக்க முடியலையா, இங்கேயா அங்கேயான்னு தத்தளிக்கிறார் பெருமான். அப்படி அவரை உருக்குகிறார். உருக்கும் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்க போகுது. இவ்வளவு பெரிய பதவி கிடைச்சும் கூட பாருங்க அவருக்கு வகிக்க முடியலன்னு பின்னே வந்து உலகெல்லாம் பேச போறாங்க. அங்கிருந்து வந்தார் குதிரை தலைவர் எல்லாம் வந்து சொன்னாங்க, குதிரை இல்ல நம்ம படையில, சுரங்கபதிங்கிற பேர் நமக்கு இல்லாம போயிடும். இந்த பேர் இல்லாம போறது பேருக்காகவே செல்வதுக்காக மெயின்டைன் பண்ண வேண்டியது உலகத்துல. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம பேர் போயிடக்கூடாது, அதுக்காகவே செல்லுது வீட்டுல டிவி பிரிட்ஜு போனும் இதெல்லாம் வச்சுக்கிடுறது. அது பண்ற தொல்லைகள் பாத்தீங்கன்னா எவ்வளவு தேவையில்லை நமக்கு. நானும் யோசிச்சு பார்த்தேன், இது இன்னும் இருக்கு சாமியாரை போட்டு நினைக்காதீங்க, இது என்ன சாமியாரை போல நான் சம்சாரியா தான் இருக்கிறேன். நிறைய வெள்ளாடனா நான் உடுச்சுவேன், சலவையா இருக்கணும், படிச்சுன்னு இருக்கணும். அந்த மாதிரி உடிச்சு உடிச்சு பார்த்தேன், என்னால் துவைக்க முடியல, சலவைக்கும் போட முடியல. விடு ஒரு நாள் முடிவுண்டு. அதுக்கு தோதா ஒரு அருளாளர் வந்தாரு, நீ ஏன் இது நல்ல யாத்திரைக்கு போற போது இந்த மாதிரி கட்டிட்டு போறது, எப்பவும் கட்டிக்கன்னு குடுத்துட்டாரு. சாமியார பொண்ணு சாமியாரா நான் போகல, சம்சாரியா தான் இருக்கிறேன். இந்த திருமுறைகளாகிய ஒரு சம்சாரத்தை விட்டு நான் எங்க போறது, திருமுறை ஓடுகளாகிய கூட்டத்துக்குள்ள விட்டுட்டு அடியால் நடுவுள்ள இருக்கும் அருளியே தனியா போகணும் இல்ல, எங்கயோ காட்டுல போய் உட்கார்ந்தது திருமுறை படிக்கிற நல்ல சத்தம் காதல விழுகுது, திருமலை ஓடுகிற இடங்களுக்கு போகணும், நல்ல தமிழ் வல்லாரத்தில் கூடி பழகணும், நல்லதெல்லாம் கேட்கணும். சாமியாரா சாமியார் இல்ல. ஆனால் இதெல்லாம் ஒரு அடையாளங்கள், இதெல்லாம் ஒரு நாம வந்து நம்ம நெறிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அடையாளம். இதெல்லாம் நாம எங்கேயும் போக முடியாது, இஷ்டத்துக்கு எங்கேயும் போய் எதுவும் செய்ய முடியாது. இதெல்லாம் போய் நின்று தெருவில் நின்று ஏதாவது பேசலாம் வைக்கலாம், இப்ப அதெல்லாம் முடியாது. ஏன்னா இதுக்குரிய கோலத்துக்கு ஏற்ற கொஞ்சம் சீலமும் நம்ம ஜாக்கிரதையா பார்க்க வேண்டியது, அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. சீரத்துக்கு பிறகு கோலம் வரும், நம்ம கோலத்துக்கு பிறகு சீரத்துக்கு வர்றோம். மாணிக்க வாசகர் திருவாதவுரடிகளுக்கு மனம் ஒன்ற முடியல, அந்த பணியில அழைத்துக்கு போய் அரசன் எடுத்துட்டு போய் குதிரை வாங்கிட்டு வாங்கணும். தொடங்கபதி நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாது, குதிரை எல்லாம் சிறந்த குதிரை படை வச்சிருக்கோம், பாண்டியர்களுக்கு பேர் இருக்கு, அதை கெடுத்து விடாத போயிட்டு போய் நேர தரக்கரைய திறந்த பெரிய பண்டாரம், ஆண்டியருடைய பல 1,00,000,000 ரூபாய் இருக்கு, அதெல்லாம் எடுத்து வேணுங்கிறதுல மூட்டை கட்டி ஒட்டகத்து மேல யானை மேல குதிரை மேல தேர் மேல வச்சு அனுப்பிட்டு நேர கோயிலுக்கு வர்றாரு. எப்பவும் ஊரை விட்டு போகும்போது கோயில போய் வழிபாடு பண்ணணும், ஊருக்கு வந்த உடனே கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும். கோயிலுக்கு போறதுக்கு முன்னேறாம புறப்படுற போது சாமியை நினைச்சுங்க, எங்க வீட்டை விட்டு கீழே காலை எடுத்து வைக்கிறோமோ பேயிருந்தோழிபங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோமா சாமி, அத்தா உன்னுடைய கருணையினாலும் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன். சும்மா பாட்டு கூட பாட வேண்டாம், பாட்டு பாடுறேன்னு என்ன ஒரு மரபு, எந்த விதமான ஆபத்தும் இல்லாம போயிட்டு திரும்பி வருவோம் அப்படிங்கிறதுக்காக வேறு தோழி பங்கு. தான் ஒரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண உரைசை ஆனசன் மாலை போதும் அடியாரர்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. அவர் நமக்காக ஆணை வச்சிருக்கிறார். ஒரு பாட்டு சொல்லிட்டு போங்க. இடர்களையாய் ஏதோ ஒரு பாட்டு, ஒரு கந்தம் கட்டி கவசம், ஏதோ சாணி முருகா, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். அது சொன்னார் சிந்தாகுலமான விசித்தி அணையாள், ஏதோ ஒரு வரி ஒரு தொடர் நல்ல தமிழ் வழிபாட்டை சொல்லிக்கொண்டு அல்லது தெரிந்த ஒன்றை சொல்லிக்கொண்டு குளறி குளறியாவது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி தொடங்க வேண்டும். வெளியில போதும் சிரிப்பு வர்ற போதும் இப்படி பழக்கம் வந்துட்டதுன்னா நமக்கு இயல்பாகவே ஒரு பாதுகாப்பு இருக்கிறதாக மனத்திடம் வரும். ஒரு சாமி போய் ஆலவா என்னல வணங்கினார், மனங்களுடனே என்ன கேட்கிறார், ஒன்று வேண்டும், ஒரே ஒரு ஒரு கருத்தான் எனக்கு வேணும், என்னன்னா இந்த பொருள் எல்லாம் மாண்டியன் அறவழியில ஈட்டியது, அறவழியில ஈட்டின பொருள் நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, அருள்முள்ள உடையவர்கள் உலகம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் நல்ல அருள் செல்வம் உடையவர்கள். பொருள் செல்வம் நல்ல வழியில ஈட்டியப்பட்ட பொருள் செல்வம் எல்லாம் நீடு வாழ்ந்து அது அருளாக உயிர்களுக்கு அருளாக மாற வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்க வேணும். நல்ல வகையில் ஈட்டப்பட்ட செல்வங்கள் செல்வர்களை எல்லாம் நான் என்ன நினைக்கணும், அவர்களெல்லாம் நல்ல வாழணும் வாழணும் வாழணும். அடுத்தவங்கிட்ட ஏதாவது கொஞ்சம் அழுக்காறு வந்துருது, அவர்களை வாழ்க வாழ்கன்னு சொன்னா அவருடைய செல்வத்தின் மூலமாக எல்லாம் உலகம் வாழும். எப்படி மேகம் அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க, மாணிக்கவாசகன் அண்டத்து அரும்பெறல் மேகம் வாழ்ந்தா என்னன்னா மழை பெய்யும், மழை பெய்ஞ்சா நம்ம தானியம் விளையும், நம்ம வீட்லையும் தானியம் வரும், எல்லாருக்கிற பெய்கிற மழை நமக்கும் பெய்யும் அல்லவா. ஆகவே மேகமாக இருக்கிற இறை நிலை அருளாளர்களுடைய செல்வம் ஆளவனும். இந்த பாண்டியன் நல்ல வழியில ஈட்டிய செல்வம் இது நல்லதாக ஆகணும். என்ன நல்லதாகணும், உன்னுடைய திருப்பணிக்கும் உன்னுடைய அடியார் திருப்பணிக்கும் ஆகணும். அந்த காலத்தில் அதுதான் ப்ராஜெக்ட், இந்த காலத்தில் 1000 திட்டங்கள் சொல்லலாம். அப்ப கோவில்ல வந்தா தேசாந்திரி கட்டலன்னு ஒண்ணு இருக்கும், மத்தியானம் வந்து சாமியை கும்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு பெரிய தாம்பாளத்துல சாதம் கரும்பு குழம்பு எல்லாம் வச்சு சாமிக்கு நிவேதனம் பண்ணி ஒரு 5 செட்டு சாப்பாடு இருக்கும் ரெடியா. ஐயா நீங்க வாங்க வாங்க எந்த ஊர்ல நீங்க சாப்பிடுங்கன்னு. ஆக அந்த காலத்துல கிளப்புல விவகாரம் எல்லாம் கிடையாது, விருந்தினர்கள் கூப்பாங்க, விருந்தினருக்கு நாங்கையும் பர தேசம், அதாவது சில பேரு மற்றவருடைய உணவு உண்ணக்கூடாதுன்னு நீதி வச்சிருப்பாங்க, பராண்ணம் புசித்தல் இல்லை, காசி வரைக்கும் கூட்டு விடுவாங்க. அப்ப அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி திருக்கோயில இருக்கக்கூடிய பிரசாதங்கள் பயன்படும். அது போல சத்தனம் இருக்கும், சாப்பிடி இருக்கும், எத்தனையோ எத்தனையோ வகையில உணவு. ஆக அந்த நிலையில வந்து இந்த பொருள் எல்லாம் அந்த காலத்துல கோவிலுக்கும் கோவில் தொடர்பான காரியங்களுக்கும், கோவில் வேலை நடந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அதனால உணவு கிடைக்கும். அதுதான் அந்த காலத்துல பெரிய மற்றவர்கள் இயல்பாக சமுதாய பணிகள்லாம் இயல்பா அவமே செஞ்சுக்குவான். வீட்டுக்கு பக்கத்துல சுத்தம் பண்ணி வைக்கிறது, ஊர் குளத்தை பொதுவா பாதுகாக்கிறது, இதெல்லாம் அரசாங்கம் வந்து செய்யணும் இல்லை, அந்தந்த ஊருக்காரனே செஞ்சிருவான். இப்ப எல்லாம் நம்ம டெல்லியில இருந்து நமக்கு வரணும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குளத்தை நாங்குநேரிக்கு பக்கத்துல சின்ன குளம், அதுக்கு நம்ம போய் முதலமைச்சரை பார்த்து அவரு நம்ம அரசாங்கத்துக்கு கேட்டுப்பாடு இல்லைங்க, சென்னை டெல்லியில இருக்கு முடிஞ்சா அங்க போங்க, உங்க எம்பிஏ கூட்டியிருந்தா அங்க போய் அங்க திரும்பி வந்தா இது எவ்வளவு ஆகினா 3 லட்சம், இது நீங்களே செய்யக்கூடாதுன்னு கேட்பாங்க. அத நாமளே எளிமையாக செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் பிறர் உதவிக்கு போகிறோம், அதான் பெரிய திருப்பணின்னு நினைக்கிறது. அவங்கவுங்க ஊர்ல இருக்கவங்க அவங்கவுங்க பாதுகாக்கலன்னா அப்புறம் இன்னும் என்ன பண்ணுது, பிறரால பாதுகாக்க முடியாத ஒரு பெருஞ்செல்வர்களாக இருக்கிறவர்கள் பாதுகாப்பாரு. சாமி அந்த மாதிரி அரச நிலத்துல இருக்கக்கூடிய பொருள் அரும்பொருள் நல்ல வழியிலே செலவாக வேண்டும். அப்பவே அவருடைய கருத்து என்ன வந்துருச்சுன்னா, இது நல்ல வழின்னா குதிரை வாங்குற வழி, அல்லாத வழின்னு தெரிஞ்சு போச்சு. அதான் மனம் வேறுபட்டினர், முதல்லயே மனம் வேறுபட்டு அமைச்சியில் நெறிந்தார், உள்ளம் வேறுபட்டு இருக்குது. அப்ப இவர் சொன்னத பாண்டியராஜன் சில நேரங்களில் ஒத்துக்கொள்ள போட்டிருக்கு. அருட்பணிகள் செய்ய வேண்டும் என்று சொன்ன இல்லாம வேறு வகையா செய்யணும் போல இருக்கு. பரஞ்சோதி முனிவருடைய வாக்க வச்சு இங்க இருந்து போனார், அப்படி போகிற போது சதா ஆலவாய் பெருமானுடைய திருவிழமாகவே போகிறான். அப்படி போன போது பாக்குறவங்க எல்லாம் இன்னும் பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க, ஒரு மந்திரி மாதிரி, மந்திரிக்குள்ள அந்தஸ்து இல்லையே, மந்திரினா பெருமிதமா இருக்கணுமே. இத்தீதி என பிறர் நகைக்க 14 தத்தி பதிய தத்தினி பாதம், சத்தியவாதம், நாலாம் சத்தியவாதம் அதிதீவிர நிலைக்கு போயிட்டார் பக்கவத்துக்கு. அதிதீவிரமா வந்தா அந்த ஊராரெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. அந்த ஒரு நிலைக்கு தன்னை மறந்த லயம் அவருக்கு. ஆனாலும் அப்படி போகிற போது ஒற்றிய மலத்தினும் வெறி, அவருடைய மலங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இருவினை ஒப்பு மலபரிபாகம் ஏற்பட்டு அவருடைய குற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி சுமை பொறுத்தோன் ஒத்து, இந்த பெரிய சுமையை தூக்கிட்டு போனவன் இந்த பாரத்தை கீழே எங்கடா இறங்கி வைப்போம் நினைச்சு ஒரு சுமை தாங்கி கல் கிடைச்சுன்னா அந்த அப்பாடா நினைக்கிற மாதிரி. அது அவனவனுக்கு தான் தெரியும். முடியாத போது பேட்டியை தூக்கிட்டு போறோம், நமக்கு தூக்கணும்னு ஆசை, அது நம்ம தூக்க பலவனுங்கிற நிலையில ஆசைப்பட்டு வருது. மூச்சு வாங்கி தூக்கிறோம் பாருங்க, யாராலும் வந்து வாங்கிக்க மாட்டாங்களே, இறக்கி விட்டா என்ன சீக்கிரமா இறக்கி விட்டாரு தாத்தா அப்படின்னு மருமகன் நினைப்பா. அப்போ இறக்கியும் விட முடியாது, வச்சிருக்கவும் முடியாது. அந்த நேரம் பார்த்து என்னையா நீங்க குழந்தை வச்சுக்கிட்டீங்கன்னு ஒருத்தர் வந்து வாங்கிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அது போல அவருடைய சுமை, வினை சுமை குறைகிற நேரம் வந்தது. அதற்கு மேலே பிணிப்பொருளும் ரெண்டு கை காலில் விலங்கு போட்டுருக்கு, நடந்து போ அப்படின்னு சொன்னா எப்படி நடப்பான்? ஒரு செயலும் செய்ய முடியாது. அதுவும் கொஞ்சம் விசாலமா ஒரு சங்கிலி விட்டு கட்டி போட்டிருக்கானா, நெருக்கமா கை காலில் விலங்கு போட்டிருக்கான். இவன் என்ன செய்வான்? அந்த இரும்பு கை விலங்கு கால் விலங்குல இருந்து எப்ப விடுபட்டானோ அப்பாடா நினைக்கிற மாதிரி இந்த குறையுடைய சுமையுடைய வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்குரிய நிலை வந்தத அவர் உணர்கிறார் மனசுல. இந்த அனுபவம் வர்ற போது விரைந்து போகிறார். வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க, அங்க போகிற போது இந்த வேகம், மனோவேகம், செயல் வேகம் எல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்குது அவருக்கு. அந்த நிலையில் அங்க போய் சேர்கிற போது பெருமான் கருணை வெள்ளம் இருக்கும் இடம் அவருக்கு மனசுல தோணுது. கருணை கடல், கருணை பெருவெள்ளம் இருக்கிற இடம் இது என்று மனசுக்குள்ள தேடுகிறார். அப்போ ஒரு இடத்துல ஒரு நல்ல உணர்வு வருமான அந்த இடத்தை பற்றி நாம ஒரு முடிவு கட்டலாம். மனசுல ஒரு உருக்கம் வரணும், ஒரு நிலை வரணும். ஆனால் தான் அந்த உறையூர்ல போன போது அவன் கோழி வந்து யானையை விரட்டிட்டான், இதுதான் தலைவன் நான் அப்படின்னா என்ன தான் இடத்தினுடைய இயல்பை பார்க்கறதுக்கு அரசுகள் சில செயல்களை, செயல்கள், நிகழ்வுகள், ஒலிக்குறிப்புகள் இதெல்லாம் பார்க்கறது என்னன்னா, நல்ல கவனத்தோட பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், சிந்திக்கிறவர்களுக்கு சில உண்மைகள் தட்டுப்படும். குறிப்பு குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யார் கொடுத்தும் குழல்னார். குறிப்பு தெரிந்து செயல்படுகிறதுல பிறர் நலம் கருதி தாமதாக குறிப்போடு என்னன்னா அவன் பிரயோஜனம் இல்லை, அவன் எல்லாரும் தான் இருப்பான். பிறர் நலம் வேண்டும் என்று நினைத்து குறிப்புணர்வார் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கணிக்கிறவர்கள், நன்றாக உயர்ந்த நிலையிலே சிந்தித்து ஒரு தெளிந்து ஒரு முடிவை காட்டுவார்கள். அந்த மாதிரி மனசுக்கு மாணிக்கார்த்திகளுக்கு வந்தது. அங்கு போனார் மோன வழி தேற்றும் கோலம் உரைகின்றதோர் குருந்தை எதிர்கண்டார். குருந்த மரத்தை பார்த்தார். இந்த மரத்தை பார்க்கறதே இப்ப ரொம்ப கஷ்டங்க. குருந்த மரம் கல்லுல வச்சுட்டோம், எதெல்லாம் உயர்ந்ததுன்னு கருதணுமோ அத்தனையும் வழிபாட்டுக்குரியதாகி புறக்கணித்து விட்டோம். வழிபாட்டுக்குரியதை நாம் என்ன செய்யணும்னா, சும்மா ஒரு பாவதா பண்ணிட்டு அதை புறக்கணிச்சுட்டோம். அனுபவிக்காம திருவாசன் வயசாகட்டும் தேவாரம் அது அப்புறம் ஆகட்டுங்க, கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் போட்டுங்க, வேலை எல்லாம் இருக்குல்ல முடிச்சுட்டு. அனுபவிக்கத்தக்கதையெல்லாம் வழிபடத்தக்கதாக எண்ணி ஒதுக்கி வைத்து விட்டதுனாலே கலைகள், அரிய சிந்தனை திறங்கள், மிகுதியான உயர்ந்த நூல்கள், பண்பாட்டு மரபுகள் எல்லாம் வந்து வழிபடப்படுகிற நிலையிலே தமிழர்கள் வைத்திருக்கிறார்களே தவிர, அதை அனுபவிக்கத்தக்க நிலையில தங்களுடைய இந்த மாதிரியான மூல பண்டாரம் உலகத்துல எங்கும் கிடையாது. அதை அனுபவிக்க தெரியல, எல்லாரும் கும்பிடு போட்டுக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு நாள் புத்தகம் எல்லாம் சங்க இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து வச்சு, தேவார வாசங்கள் எல்லாம் எடுத்து வச்சு, சரஸ்வதி பூஜைன்னு உயர்ந்த வாத்தியங்கள் எல்லாம் எடுத்து வச்சு சரஸ்வதி பூஜைன்னு, மத்த நாள் வச்சானு கட்டி தூக்கி பலன் வச்சு போடுறது. அதெல்லாம் எங்க தாத்தா காலத்துல இருந்து வர்ற புத்தகம், புத்தகத்தை எடுத்து படிச்சா நல்லா இருக்கும். அங்கெல்லாம் மேல்நாட்டுல எல்லாம் ஞானமும் சேர மாட்டார், அனுபவிக்கல. இந்த குருந்த மரத்தை பார்த்தார். இப்ப குருந்த மரம்னா கல்லாறு வச்சு அதுக்கு தங்க தோஷம் போட்டுருக்கனால எல்லாம் குருந்த மரம்னு. இந்த குருந்த மரம் எங்கன்னா அந்த பின்பக்கம் ஒரு மரம் இருக்காரு. கடமை வர்றது இங்க வெள்ளி கவசம் போட்டுருக்கணும், அங்க திருப்பி தங்க கவசம் போட்டுருக்கணும். திருவிழா அன்னைக்கு போய் பார்த்துருந்து அந்த இடத்துல வச்சு ஒரு திருவாசகமாவது நினைக்கிற பேர் உடையவரும் ரொம்ப குறைச்சு. அங்க போற கூட்டத்துக்கும் ஆயிரம் பேர் போனா ஒரு ஆள் தான் திருவாசகத்தை நினைப்பான். இதை தப்பா நினைக்க கூடாது. அப்படியே நினைக்க அங்க திருப்பந்துறைக்கு போகிற போது ஆண்டுக்கு ரெண்டு முறையாவது போவேன். போகிற போது அங்க நினைக்கிறது இவ்வளவு ஆரம் ஆரம் இருக்க யாராவது ஒருத்தர் ஒரு திருவாசகத்தையாவது டேபிள் கார்டுல போட்டா நல்லா இருக்கும். கட்டிட்டா இருப்பாங்க. திருவாசகத்தை கல்வெட்டா வச்சிருக்காங்க, அது ஈட்டுல வச்சிருக்காங்க, யாரு பார்க்க போறா? அந்த அறுவடை செய்ய தெரியாத இடுப்புல ஆயிரம் அறுவாள் வச்சிருக்க மாதிரி கருவிகள் இருந்தா மட்டும் போருமா? கருவிகளை பயன்படுத்தி பயன்படுத்தக்க நிலையில எல்லாம் இருக்கணும். சாமி இந்த குருந்த மரத்தை பார்த்தார். அங்க அந்த குருந்த மரத்தின் அடியில அடியாளர்கள் கூட இருக்கிறார்கள். அந்த அடியாளர்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி சில ஒலிகள் கிளம்புது. நல்ல தத்துவம், நல்ல நாத தத்துவம் அங்கே சூழ்ந்து இருக்கிறது. நல்ல சத்தம் ஓசை. அது எப்படி? வேத நூல் ஒரு மருங்கினும் வெய்வழிச்சைவ போத நூல் ஒரு மருங்கினும் புராணத்துட்கிடந்த கீத நூல் ஒரு மருங்கினும் கிளைகளில் சமய வேத நூல் ஒரு மருங்கினும் வாய்விட்டு வேதம் போதம் கீதம் பேதம் எல்லாம் வச்சு கடைசி வச்சா பாருங்க பேதம். இப்படிப்பட்ட நிலையில பல தொண்டர்கள் குழாங்களுக்கு இடையே மிக சிறந்ததாக யோக ஆசனத்தில் குருந்த மரத்தடியிலே ஞான புறவனாக பெருமான் எழுந்தொழி இருக்கிறார். அந்தணனாக வந்து அங்கே அருள் கொண்டிருக்கிறார் பெருமான். புத்தகம் எழுதிய சிவஞான மெய்ப்போதம் கையில வைத்து இருக்கிறார். இந்த கையில இப்படி சின்மத்துறையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் பெருமான். கைத்தலன் தரித்திருப்பதோர் கருணையை கண்டார். வேற குருநாதன் சில கருணையை கண்டார். தனக்கு கருணை செய்யவல்ல கைதரவல்ல கடவுள் என்ன கொடுக்க போறார்? மாசிலான ஒரு பெருநிலையை கொடுக்க போறார். சாமியை தேர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். போனார். போன உடனே அன்பனும் வலைப்பட்டார். மாணிக்கவாசகர் அன்பு என்ற வலையில அகப்பட்டுக் கொண்டார். அவர் அருள் வலைப்பட்டார். அருளாகிய வலையில அவரப்பட்டுக்கிட்டார். ரெண்டு பேரும் அடியாரும் ஆண்டவனும் வலைக்குள்ள அகப்பட்டுக் கொண்டார்கள். துன்ப வெம்பவம் வலை அறுத்திட வந்தார். ரொம்ப கொடுமையான பிறப்பாகி அந்த வலையிலிருந்து அறுத்துக் கொண்டு வெளிவருவதற்காக மாணிக்கவாசகர் அன்பு என்ற வலையில பட்டார். பெருமான் அருள் வலையிலே பட்டான். அருள் தருவதற்காக இப்படி குருபெருத்து அவனியிலே ஒருவனாக வந்திருந்தான். அங்க வந்த உடனே சாமி பார்க்கிறார். பார்த்த உடனே தீட்சை நடக்குது. சச்சு தீட்சைன்னு சொல்லுவாங்க. திருக்கருணை நோக்கம் வந்த உடனே அந்த திருக்கருணை நோக்கத்துக்குள்ளே நினைக்கிறது வேதியர் ஒழுக்கமும். ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களுடைய ஒழுக்கத்தை உணர்ந்து கொள்ளவன். ஒழுகுதல் அவருடைய நடை பாங்கு. அதை பார்த்த உடனே தெரியும் சரியில்லை. பலகாலம் ஒழுங்குடையவர்களை பார்த்தா தான் ஒழுக்கம் என்னன்னு தெரியும். ஒழுக்கம் தனியா ஒண்ணும் கிடையாது. பல ஒழுங்குடைய மாக்களுடைய பழகி பழகி நம்முடைய பரம்பரை பெற்றோர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் எப்படி ஒழுகுகிறார்கள் இவங்க ஒழுக்கமுடையவன் சொன்னார். அந்த ஒழுக்கமுடையவர்களை பார்த்து 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 உதாரணமா சேர்ந்து வைரம் பார்க்கிற மாதிரி நினைச்சுங்களேன். வைரத்தை நல்லா பார்த்து பார்த்து பழகினா தான் வைரம் நிதானத்துக்கு வரும். அது போலிகளை விளக்கி உண்மையை பார்க்கிறதுனா இந்த வேத பெரியவருடைய ஒழுக்கத்தை கண்டு அந்த ஒழுக்கம் மட்டும் இல்ல அவரிடத்துல அன்பும் கண்டு. சிலருக்கு ஒழுக்கம் இருக்கும், அன்பு இருக்காது. தாங்க பிடிச்சது தாருகாவனத்து முனிவர்கள் போல, தாருகாவனத்து பத்தினிகள் போல. அவன் விடாப்படியாக வேத நூலில் சொல்லப்பட்ட ஒழுக்கங்கள் எல்லாம் அப்படியே கடைபிடிப்பான். இந்த வேத வாழ்க்கை வந்தே எங்களுக்கு அது வேதமே பலன் தரும். அதை கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள் வேண்டாமா? அவன் இதெல்லாம் நுட்பமான தத்துவ சிந்தனைகள்ல ஒவ்வொன்றாக கடந்து வந்து சைவ சித்தாந்த வழி தேடி போய் அண்மையாம் சிவத்தை சாருகிற நிலைக்கு மாணிக்கவாசகரை கொண்டு போயிட்டு. அப்போ இந்த வேதம் கடந்து இருக்கிற நிலையில இந்த ஒழுக்கத்தை பார்த்து அன்பும் கண்டு யாக்கை உண்ணிலா உயிர் பொருள் பூனல் உடன் கவர்ந்து அவர் கொடுக்கல இவரை கவர்ந்துகிட்டாரான். உள்ளம் கவர் கல்வன் அந்த சொல்ல எடுத்துக்கொண்டார். திருமுறை வார்த்தைகளை பழஞ்சோழி என்ன இவர் ஆவியோடு ஆக்கை இந்த தத்த மாட்டு கொடுக்கிறதுக்கு தண்ணீர் விடணும். நீர் விட்டு எனக்கு இந்த என்னுடைய பொருளை தான் உனக்கு நான் தந்திருக்கிறேன். அதை சொல் அந்தே எந்த ஆவியும் உடலும் உடமையும் எல்லாம் குந்தே என்னை ஆட்கொண்ட அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் கொடுக்கறதில்ல, நீ எடுத்துக்கிறது. ஆனால சொன்ன உணர்வுடன் கவர்ந்து உள்ள கண்ணினால் மலங்கள் பார்த்தார். கண்ணினால பார்த்தார். மனசு உள்ள கண்ணுன்னு ஒண்ணு இருக்கு. மனசு மானச தீட்சை வரும். தச்சு தீட்சை மானச தீட்சை. இவன் இவ்வாறு ஆகுக என்று மனசினாலே நினைத்துட்டு அவன் அப்படி ஆயிடுவான். இப்ப நல்லது நடக்குதோ இல்லையோ. கெட்டது மனசுல நினைச்சுதான் அதெல்லாம் நடக்குது. போறானே மோதி முழுகு போறான்னு நினைச்சுதான் அது. கெடுதலை பத்தி நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறதுனால இந்த கெடுதலுக்கும் பெரிய வலு ஏற்படுது. நல்லதை நினைச்சா நல்லதுக்கு அந்த வலு உண்டாகும். இவனுடைய மனமாசு நீங்கி இவன் உயர வேண்டும் என்று உள்ளத்திலே சாமி நினைத்தார். உள்ள கண்ணினால் மலங்கழி கத கமலமும் சுட்டு திருவடியும் தலைமையில வைத்தார். திருவடியின் தலைமையில் வைத்தார். நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார். இல்லாமல் தீவனைகள் நீங்க வைத்தார். கிணந்திரு கழித்துருவை போர் வைத்தார். செழுமதியின் தளிர் வைத்தார். இனந்திரு மணிமலர்த்து ஏறவிட்ட இனமலர்கள் போட வந்து மதுவாய்ப்பு நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார். நல்லூர் எம்பெருமான் நல்லவாறே அப்பசாமிகளுக்கு குட்டு நல்லூர்னு பாபநாசத்துக்குரிய தலம். அங்க திருவடி சுட்டது சிவங்கோயில்ல. இந்த திருவடி சுட்டுகிற பழக்கம் எங்க இருக்குன்னா அந்த கோயில்ல தான், பெருமா கோயில்ல தான் இந்த ஜடா இருப்பாங்க. அப்பசாமிகளுக்கு வைத்த திருவடியை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்லூர்ல இன்றைக்கும் போய் சாமியை கும்பிட்டீங்கன்னா அவர் ஜடா இருப்பார்கள். இப்படி பெருமான் ஆட்கொண்டு அவரை வண்ணப்பணித்து வாயந்த வான்கருணை காட்டி அங்கே உபதேசம் நிகழ்ந்தது. அதனால தான் யானையோ தவம் செய்தேன் சிவாய நமயம். அப்ப நமச்சிவாய வாழ்கன்னு சொன்னார். அது எல்லாருக்கும் சொல்றதுக்காக நாதம் நாமம் ஆதலினால் நமச்சிவாய. அது முதல்ல வந்து சமய தீட்சை விசேஷ தீட்சை இதெல்லாம் மிக அழகாக சொல்லிக்கொண்டு போவார்கள் சிவாகம கருத்துடையவர்கள். அந்த நிலையிலே அண்டதம் நாவில் ஞானவாணி வந்து இருந்தனள். ஞானமே வடிவமாகிய கலைமகள் வந்து அன்பருடைய நாவில இருந்தா இப்போ பாடத் தொடங்கிவிட்டார். பழுதிலாத சொல்மணியினை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினால் முறை தொடுத்து அலங்கள். இது எல்லாரும் செய்வாங்க. இந்த அழுது காட்டும் அன்பு இருக்காது. பல பேர் பாடுவாங்க சாமி மேல நூற்றுக்கணக்கான பாட்டு பாடுவாங்க. பாடுகிற போதும் கண்ணீர் வராது. பிறர் பாட கேட்டாலும் கண்ணீர் வராது. பிறர் பாடினாலும் அவர்களுக்கும் கண்ணீர் வராது. பாடினா இந்த நெஞ்சம் நெக்குறுகிறவர் போல இந்த உலகத்துல யாரு என்ன எந்த நூல பாடினாலும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு சிவபிரசாமி. இந்த பாடுற போது அழுக வரணும், பாடுற போது அழுக வரணும். அது உயர்ந்த மரபு. தேவாரம் பாடினாலும் சரி திருவாசகம் பாடினாலும் உள்ளத்தை உருக்கணும். உள்ளம் உருக்குனா அதுல மாசு கழியுது. எது உருகினாலும் அந்த உருக்கத்தினால அதுல இருக்கக்கூடிய அழுக்கு போகுது. ஞாபகம் உருகி பெருகி தடம். உன்னுடைய கருணை கடலில் படிவோம் என்று சொல்வார் மாணிக்கவாசாமி. பெரிய ஞானிகள் உயர்ந்த தலைவர்கள் மடாதிபதிகள்னா எங்கேயாவது தேவாரம் பண்ணா அப்படியே கண்ணு கண்ணீர். அந்த அனுபவ நிலையிலிருந்து அந்த நிலை தலைமை பண்பை பெற்றவர்கள் சில பேர். பிறகு ஆள் இல்லாம தூக்கி ஒண்ணு உட்கார வச்சிருப்பாங்க. இவனுக்கு தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது. இவன் எப்படி அழுவான்? பக்கத்துல இருக்க ஆள் சொல்லுவான், சாமி போனா சாமி வந்து தேவாரம் பண்ணா கண்ணீர் விடுவாரு. ஜனங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் சொல்றாங்க, கொஞ்சம் கண்ணீர் விடுங்கிறேன். அட நான் எங்கடா போவேன், கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு எங்கடா கண்ணீர் விடுறது? இல்ல சாமி இப்படி கொஞ்சம் பக்குவமா பூஜை நேரத்துலயாவது கண்ணீர் விடுங்க. அதுக்கு நான் என்னடா பண்றது? வழி வச்சிருக்கேன். இந்த வழி சொல்றவன்னா திணிகளாகிய மனம் உடையவன். தன்னை ஏமாத்திக்கிட்டா அடுத்தவனை ஏமாத்துறது. அங்க போய் கொஞ்சம் மிளக அரைச்சு சின்ன ஒரு இலையில வச்சு வெத்தலையில வச்சு கொண்டாந்து இத கொஞ்சம் ரெப்பையில கீச்ச பூச்சிக்க பூச்சிக்கு போட்டு பூச்சிக்கிட்டான். கண்ணு காந்தது, கண்ணீர் கணக்கமா கொட்டுது. தேவாரம் ஓதார் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்தான், அடாடாடா அந்த சாமியை விட இந்த சாமி பெரிய சாமியா இருக்கு. பக்தர்களுக்கு என்ன தெரியும்? நாடகத்தால் நடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குந்தே இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தே நின்று அருள். உடையானே நான் போலியா இருந்தா கூட வேகம் ஜாஸ்தி. எனக்கு நாடகத்தில் நடிக்கிறது கூட எனக்கு நாடகத்தில் நடிச்சுதான் அப்புறம் உண்மை நிலை வரும். முதல்ல கோலத்தை போட்டுக்கிட்டு அப்புறம் சீலத்துக்கு வாங்க. கோலத்துக்காக சீலத்துக்கு வருவான் சொல்லு. சீலங்கட்டு கோலத்துக்கு வர்றதுங்கிறது தேவையில்லை. அவன் சீலம் வாங்க எல்லாரும் தெரியுமே. அவன் நடிக்காவது நீ ஒரு அடியார் போல நடி. அந்த மாதிரி பார்த்தான். இது கணக்கு எழுதிட்டான். என்ன கணக்கு எழுதிட்டான்? ஆனந்த பாஷ்பத்துக்கு அரைப்பழம் மிளகுனான். இவன் ரெண்டு மிளகு தான் அரைச்சு வச்சான். அரைப்பழம் மிளகு என்ன விளையாது? நாளோறும் திட்டம் பூஜைக்கு போற போது அரைப்பழம் மிளகு ஆனந்த. ரொம்ப நாள் போச்சு, ஒரு ஆடிட்டர் வந்தார். என்ன ஆனந்த பாஷ்பம்னா என்ன, அரைப்பழம் மிளகுன்னா என்ன? எங்களுக்கு தெரியாது சார், அந்த காலத்துல இருந்து எழுதிட்டு வரோம். அப்புறம் வயசானவரை கூப்பிட்டு கேட்டவரை இருந்தது. இப்படியா ஆனந்த பாஷ்பம் தெரிவது? பெருமானை நினைஞ்சா மாணிக்கவாசகர் நினைச்சா ஊனெல்லாம் உருகணும், உடல் கம்பிக்க வேண்டும். ஏன் அவர் பாண்ட திருவாசகம் இல்லைன்னா சிவன் கோயில் சொன்னா திருவம்பாவை இல்லாத கோயில் இல்ல. வீடுன்னு சொன்னா திருவாசகம் போடாத வீடு வீடு இல்ல. அப்படிப்பட்ட திருவாசகத்துக்கு பெருமான் வந்து பழுதிலாத சொல் மணியனை பக்தி செய்து அன்பு முழுமாகிய வடம்னர். நாரா எதை வச்சாருன்னா அந்த கோக்கிற மலர்களை அன்பாகிய அந்த வடத்துல கோத்து மெய் அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் இப்படி பாடி சாத்தின உடனே வலுவிலாத பெயர் மாணிக்க வாசகன் என்று பேர் சூட்டிட்டார். சாமியே வாயினாலும் இனி மாணிக்க வாசகன் மாணிக்கம் போன்ற வாசகத்தை உடையவன் சாமி ரொம்ப இந்த பரிசனங்கள்லாம் சீக்கிரமா போங்க நான் வரும் குதிரையெல்லாம் ஆடி மாசத்துல தான் வரும் நான் வந்து கூட்டிட்டு வரேன் சில அனுப்பிச்சார். சாமியிட போனார் இந்த பொருளெல்லாம் இங்க மதுரையில வேண்டிக்கிட்டது குருநாதர் வேண்டிக்கிட்டார் இதெல்லாம் ஆகணும்னார். அரண்பணியும் அடியார் பணியும் செய்ய ஆரம்பிச்சுட்டார். ஆலய பணியும் செய்ய ஆரம்பிச்சார். சாமி இவருடைய பணிகள் கொஞ்ச நாள் இருக்கணும், இவருடைய மலர்வாய் பிறந்த வாசகத்தேன அனுபவிக்கணும் என்பதற்காக நீ இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு விட்டார். அப்பதான் அவரு பாடுகிறார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பிரிவு நிலைய யாரும் இந்த உலகத்துல காட்சியது இல்லை. இறைவனை பிரிந்து அனுபவிச்ச பிறகு மழக்கை இறங்கு பொற்கிண்ணம் என்றதால் அரிய என்று உனக் கருவிகளே. நான் எப்படிப்பா நல்ல கதை அருகிலே தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியினுடைய அருமை தெரியாம போன மாதிரி நான் விட்டுட்டு போயிட்டே சாமி என்ன விட்டுட்டு போலாமா நீ என்ன பிரிவு துயரம் என்பதை மாணிக்க வாசகர் இறை நிலையிலிருந்து அப்படியே உயர்ந்த நிலையிலிருந்து தவறி கிழந்த மாதிரி ஆயிட்டு வருது. மீனை தூக்கி தலையில போட்ட மாதிரி ஆயிட்டு மூச்சு விட முடியாத நிலையில அவருடைய புலம்பல் இருக்கு பாருங்க, இந்த உருக்கம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் திருவாசகத்தில் நீங்க படிக்கணும். சாமி அந்த நிலையில் இருக்கிற போது பாண்டிய மன்னன் கேட்டு விட்டான் குதிரை எல்லாம் என்ன வந்துச்சு சாமி வேற யார்ட்ட போவார் எல்லாம் செலவாயிப்பட்டு கையில ஒன்றும் கிடையாது, கையில் ஒன்றும் காணம் இல்லை, கடலடியே தொழுது உயிர்ந்தா ஐவர் நின்று ஒந்தல் விட்டா இருக்கிறேன் சாமி சுந்தர் கேட்கிற கையில் ஒன்றும் காணவில்லை கடலடி தான் திருவடி தான் எனக்கு நீ கவலைப்படாத சீக்கிரம் வரும்னு சொல்லி அனுப்பிட்டு நீயும் புறப்பட்டு போன்ட்டார். சாமி புறப்பட்டு வருகிறார். அங்க அடியார் கோலத்தில் இருந்தவர் இப்போ அமைச்சர் கோலத்துக்கு வந்துட்டார். மன்னனுடைய அவைக்கு போனார் வரவேற்றான். என்னாச்சு எவ்வளவு பணம் எடுத்துட்டு போன அதுக்கும் அளவு கிடையாது, எவ்வளவு கொடுவாங்க அதுக்கும் அளவு கிடையாது, தெரியா தானே எவ்வளவு பணம் எடுத்துட்டு போன அதுவும் தெரியாது, எவ்வளவு குதிரை வாங்கினா அதுவும் தெரியாது. சரி போய் மாளிகையில் இருந்து விட்டார். எட்டு நாள்ல வரும்னார், மூணு நாள்ல வந்துடும் நெடுவச்சாதே வம்பு. மூணு நாள்ல வரும்னாரு, நாலாவது நாள் வரல, பிடிச்சு கிடுக்கி பிடி போட்டு ஏமாத்தான் போட்டுமா அடிக்கிற போது சுவாமி என்ன இப்படி பாடா படுத்துக்கிறாரு இது முறையா முறையா முறையாங்கிறார். அப்போ அந்த நிலையில பெருமான் என்ன பண்றாரு, விழிச்சுக்கிட்ட மாதிரி கணத்தலைவர்களை பார்த்து ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் சீக்கிரம் வந்துட்டு போறதுக்கு என்ன எல்லாம் தெரிஞ்சவர் பெருமான். சரி அன்பனுக்காக நம்ம போகணும், காட்டுல இருக்கிறதா நிறைய பிடினார். நதி பிடிக்கிறது சாமி எல்லாம் கத்து கொடுத்துருக்காரு. நிறைய போய் பிடிக்கிறது, புலி பிடிப்பான், சிங்கம் பிடிப்பான், கரடி பிடிப்பான், நிறைய போய் பிடினார். அந்த நதிகள் தான் நதி நதி குணம் வஞ்சக குணம். இந்த வஞ்சக குணத்தை எல்லாம் பயிற்சியினாலே பெருமான் வல்லவன். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி மினை கடுந்த வேதியனை கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் வல்லாளன் அவன மாதிரி ஆசாமித்தவர்கள் உருக்கும் படிகொள்ளும் அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் செரிக்கும் படுத்தி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் அவமாய தேவர்களை எல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு சிவன் தர்றதுக்காக பெருமான் வந்திருக்கான். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு திருவாசகத்துல நினைச்சு நினைச்சு பார்த்தா இந்த அற்புதத்தை நினைச்சு நினைச்சு சாமி நரியை குதிரை பரியாக்கி கொண்டு விடுறது. எல்லாரும் நரிப்பதில் நரிக்குதிரை ஏறிட்டாங்க, இவரு மட்டும் வேத புறவியில ஏறாராம். அதையும் மாணிக்காக திருவாசகர் சொல்றாரு. வேத புறவி மேல ஏறி வருகிறார். நான்கு காலங்கள் அறம் பொருள் இன்பம் இங்கே நான்கு கால்கள், அபரஞானம் பரஞானம் என்ற கண்கள், உயர்ந்ததாகிய விதி விளக்குகள் செவிகள், இப்படி மிகச்சிறந்த அலங்காரங்களோடு இந்த வேத குதிரையில் ஏறிக்கொண்டு ஒத்த குதிரையின் மேலேறி தன் அடியார் குற்றங்கள் நீக்குவதற்காக மதுரை பெருநன்மா நோக்கி வருகிறது. அப்படி வேகமா வரும்போது குதிரை வருது குதிரை வருது சத்தம் கேட்குது. வந்து சொன்னார்கள் மாணிக்கவாசகரை சரிபடுத்தி கூட்டு வந்தார். பக்கத்தில் இருந்தாங்க. வந்த உடனே அந்த சத்தம் மறைஞ்சு போச்சு. ஏன்னா இன்னும் நெய்ய வைக்கணும் இல்ல யார சாமிய நெய்ய வைக்கணும். நைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தாய். நினைக்க 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 நைப்பு கொடுப்பாங்க. நல்ல பிரஷா இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும்னா வச்சு அடிச்சு அடிச்சிருப்பாங்க. கட்டு வேலைக்காரர் ஒண்ணு மேலமாச்சு இல்ல. இந்த பொங்கல் வருது பாருங்க, அந்த காலத்துல இந்த பிரஷ் எல்லாம் கிடையாது. இந்த தென்னை மட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை பல காலம் ஊற போட்டு அடிச்சு 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 நெய்ய வைப்பாங்க. அதை எடுத்து பூச்சுனா ஒன்று போல வரும். அந்த காலத்துல எளிமையா எல்லாரும் வாங்கி அவங்க வீட்டிலயே சுண்ணாம்பு அடிச்சுக்கிறது. இப்ப கூலி பேசுறதுலாம் கிடையாது, அவங்கள சுண்ணாம்பு கல்ல வச்சு. அந்த நெய்ய 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 பொருள் நைவு சிறப்பா இருக்கணும். ரொம்ப ஷார்ப்பா ஆகணும்னு சொன்னா ரொம்ப கூர்மையா இருக்கணும், பக்குவப்படுத்தணும். அந்த மாதிரி சாமி மாணிக்க வாசகரை பக்குவப்படுத்துறதுக்காக கொஞ்சம் மறைச்சிட்டார். பிடிச்சி மறுபடியும் தேங்கன அப்புறம் பெருமான் வந்த உடனே கூப்பிட்டு கூப்பிடு. எப்பவுமே இந்த மாதிரி அதிகாரங்கள்ல இருக்கிறவங்க பலனை கண்டால் பாராட்டுவார்கள், பலன் என்றால் தூக்கி போட்டுவாங்க. அதான் உலகத்துல எப்பவும். அதுபோல மன்னனும் நடந்து கொண்டா வந்து பலனார். சாமி வந்தார், குதிரைகள்லாம் நிறுத்தினார். சாமியை பார்த்த உடனே இருந்த சீட்ல இருந்து எதிர்த்துட்டான கொஞ்சம். அப்படிப்பட்ட ஈர்க்கிற தெய்வம் பெருமான். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்த்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சரேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா செரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்று அரியன். என்னால ஒண்ணு தெரியல சாமி. அந்த குதிரைய குதிரை வாங்கின நாலு குதிரை வந்து நிற்கும். அந்த குதிரை கயிறு மாத காட்சியை நீங்க ஆவணி மாசத்துல பார்க்கணும். இந்த உணர்வான பார்த்தா சாமி பெரிய கொட்ட குதிரை மேல வந்து சாமி இந்த வருஷம் செஞ்ச பாவம் தான் நீ நீக்கிட்ட உன் காட்சியை பார்த்து. இத்தனையும் சொல்லாலும் உணர்வாலும் நடையாலும் பல்வேறு வகையான குற்றம் செஞ்சிருக்கேன். உன்ன பார்த்த ஆவணி மூலத்துல இது இந்த ஆண்டுலே இல்லாம என்னை காக்க வேணும், செய்த பாவங்களுக்கெல்லாம் செய்த பிழையெல்லாம் பொறுத்துக்கணும் வேண்டணும். சித்தம் முறுக்கி சிவாய நம என்று சொன்னா அத்தன் ஆனந்தம் தருவான். குற்றங்கள்ல இருந்து நீங்கிறதே ஒரு ஆனந்தம் காலத்துல. நாம குற்றம் இல்லாதவன் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு இருக்கு பாருங்க. அது தருகிற சுகம் மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறாரு. அதான் ஆன்மீகம் பேரு. கடவுளை கும்பிடுற ஆன்மீகம் இல்ல, உள்ளத்துக்குள்ளே நெஞ்சத்துல நாம் நல்லவன் என்று நினைக்கிற நினைப்பு இருக்கு பாருங்க. அதுதான் இறைவனுக்கு காட்டக்கூடிய மிகச்சிறந்த வழிபாடு. அதைத்தான் பெரியவர்கள் ஞானிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க.